விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. மஞ்சள் சாகுபடியில் நுண்ணூட்டங்களின் முக்கியத்துவம் குறித்த உரையாடல் இடம்பெறுகிறது.
தமிழ்நாட்டில் ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், கோவை ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகின்றன. அவற்றில் ஏற்படும் குறைகளை, அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள் குறைகளை பற்றி இப்பொழுது நமக்கு சொல்லுவதற்காக பேராசிரியர் டி செல்வி அவர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேடம் அவர்களே வந்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்களிடம் மஞ்சள் சாகுபடியில் இலைகள் மஞ்சள் அடித்தாற் போலவும் வெளுத்தும் காணப்படுகிறது, அது என்ன பிரச்சனைங்க?
வணக்கங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி வெளுத்து காணப்படுறது இலை ஃபுல்லாக மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம், அதோட பற்றாக்குறையினால் ஏற்படுகிற அறிகுறிகள் தாங்க.
முதல்ல நுண்ணூட்ட சத்துனா என்னன்னு சொல்லுங்க.
அதாவது நுண்ணூட்ட சத்துனா முதல்ல என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா பயிர்களுடைய வளர்ச்சிக்கு பேரூட்ட சத்துக்களான உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், அதாவது இதை வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரூட்ட சத்துக்களை தவிர துத்தநாகம், தாமிரம், இரும்பு, மாங்கனீஸ், போரான், மாலிப்டினம் அந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் பயிருக்கு வந்து மிக குறைந்த அளவில் தேவைப்படுது. ஆனால் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பயிரோட வளர்ச்சி வந்து முழுமையடையாது. ஸோ இந்த பயிர் வளர்ச்சியிலையும் மகசூல் அதிகரிப்பிலும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இவை மிக குறைந்த அளவில் பயிர்களுக்கு தேவைப்படுவதால் தான் இதுக்கு வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் என்ற பெயர் வைக்கப்பட்டது.
சரிங்க, இப்போ சொன்னீங்க பேரூட்டங்கள் நுண்ணூட்டங்கள்னு ரெண்டு சொன்னீங்க. பேரூட்டங்கள் இடறதுனால என்ன ஏற்படுதுன்னு விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா தெரியுதுங்க. இந்த நுண்ணூட்டம் இடறதுனால என்ன பிரயோஜனங்க, அதை இடாமல் விட்டால் என்ன தவறுதல் நடைபெறும் என்பதை சொல்லுங்க.
என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன். பொதுவாக பயிர்களில் நடைபெற பல்வேறு வினைகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா பயிருடைய வீரிய வளர்ச்சிக்கும் பச்சையம், அதாவது என்ன சொல்லுவோம், குளோரோஃபில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இலையெல்லாம் பச்சையாக இருக்குல்ல, அந்த பச்சையம் வந்து தயாரிக்கிறதுலையும் ஒளிச்சேர்க்கை நிகழ்வதற்கு மிக மிக இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அவசியமாகின்றன. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் மகசூலை பொறுத்தவரை மகரந்தம் உருவாவதற்கும் சர்க்கரை, மாவு பொருள்கள் இவற்றின் பரிமாற்றத்திற்கும் விண்ணிலுள்ள, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்துவதற்கும் இந்த நுண்ணூட்டங்கள் மிக மிக அவசியம்.
இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக நுண்ணூட்டன்னு எல்லா 6 நுண்ணூட்டங்களையும் சொல்லிட்டீங்க, அது ஒவ்வொன்றுடைய வேலைப்பாடுகள் என்ன என்பதை தனித்தனியாக சொல்லுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
அப்படி பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லாமல் சாம்பல் சத்தோட பற்றாக்குறையும் அதிகமாக காணப்படுது. ஸோ அதனால் மஞ்சளில் முக்கியமாக தேவைப்படுற சத்துக்கள் என்னென்னவோ அதனால் ஏற்படுகிற, அதாவது அந்த சத்துக்களின் பற்றாக்குறையால் ஏற்படுகின்ற அறிகுறிகளையும் வந்து இப்போ விளக்கமாக நான் சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து சாம்பல் சத்தை பற்றி சொல்கிறேன். இந்த பேரூட்டமான ஒரு இந்த சாம்பல் சத்து குறைபாட்டினால் என்ன ஆகும்னா இலையோட ஓரம் மற்றும் நுனி பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி இறுதியில் காஞ்சி போயிடும். அப்புறம் கிழங்குகள் வந்து வெளுத்து போய் அதோட குவாலிட்டி, அதாவது தரம் வந்து மிக குறைந்து விடும். அடுத்ததான் மெக்னீசிய சத்து. மெக்னீசிய சத்து வந்து பார்த்திங்கன்னா அது இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற பச்சையத்தோட மாலிக்குள்ள நட்டு நடுவில் அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து அது ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மெக்னீசிய சத்து பற்றாக்குறையினால் என்ன ஆகும்னா இலையோட மேல்பாகத்தில் நடுப்பகுதி மட்டும் பச்சையாக இருக்கும், மற்ற பகுதிகள் வந்து இலையில் மஞ்சள் நிறமாக இருக்கும். நட்ட நடுவில் அந்த நரம்புக்கு ரெண்டு சைட்லேயுமே பச்சை நிறமாக இருக்கும், மற்ற இடமெல்லாம் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டை பற்றி சொல்கிறேன். இரும்பு சத்து குறைபாட்டினால புதுசாக இளம் இலைகள், தளிர் இலைகள் மேலே தோணுது இல்லைங்களா, அது எல்லாமே மஞ்சள் நிறமெல்லாம் மாறி அதோட பச்சையத்தை இழந்து வெளுத்து கடைசியில் காகிதம் போல் சருகு போல் ஆகிவிடும். ஸோ இப்படி இருந்ததுன்னா இது வந்து இரும்பு சத்து பற்றாக்குறைன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை எப்பவுமே இளம் இலைகளில் தான் தோணும், முதிர்ந்த இலையில் காணப்படாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா துத்தநாக சத்து பற்றாக்குறை. இது வந்து என்னன்னா, எப்பவுமே இந்த துத்தநாக சத்து பற்றாக்குறை மஞ்சளை பொறுத்தவரை இரும்பு சத்து பற்றாக்குறையோட சேர்ந்தே இந்த மாவட்டங்களிலெல்லாம் காணப்படுகிறது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, செடியில் இலை நரம்புகளுக்கு இடையே உள்ள பகுதி வெளுத்து போய் இலையோட ஓரங்களிலிருந்து பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றி லைட்டாக அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும், செடியோட வளர்ச்சி மிகவும் குறைந்துவிடும். இப்படி இருந்ததுன்னா அது வந்து துத்தநாக சத்து பற்றாக்குறைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக போரான் சத்து பற்றாக்குறை. போரான் சத்து அதுவும் மிக முக்கியமான ஒரு நுண்ணூட்ட சத்து மஞ்சளை பொறுத்தவரை. அந்த சத்து பற்றாக்குறை ஆகும் பொழுது என்னாகும்னா, நுனியிலையெல்லாம் சிறுத்து போய் மஞ்சள் கலந்த பச்சை நிறமாக காணப்படும். அப்புறம் முதிர்ந்த இலைகள் தடித்து காணப்படும், அதாவது மால்ஃபார்ம்டு லீஃப்னு சொல்லுவாங்க. அங்கங்கே திட்டு திட்டா அதோட இலையோட அந்த தடிமண் வந்து மிக அதிகமாகவும் அடுத்த பகுதி குறைந்தும் காணப்படும். அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கிற்கு தயாரிக்கப்பட்ட உணவு சென்று அடையாமல், மஞ்சள் கிழங்கு விரலி இருக்கு இல்லைங்களா, அது வந்து திரளாமல் மிகவும் எடை குறைந்து காணப்படும். ஸோ இப்படி இருந்தால் அது போரான் சத்து பற்றாக்குறை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து சாம்பல் சத்து பற்றாக்குறை, மெக்னீஷியம் சத்து பற்றாக்குறை, இரும்பு சத்து மற்றும் துத்தநாக சத்து, போரான் சத்து பற்றாக்குறைனா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சரிங்க மேடம், அறிகுறிகளை பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஆனால் அந்த அறிகுறி எதனால் ஏற்படுது என்பதை எனக்கு விளக்கமாக சொன்ன பரவாயில்லாமல் இருக்குமாம்மா.
ரொம்ப சரியாக கேட்டுட்டீங்க ஐயா. எந்தெந்த காரணங்கள்னால் இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை தோணுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதையெல்லாம் நாம் வந்து தவிர்த்து விடலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மண்ணில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருந்தால், அதாவது கால்சியம் சத்துன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து அதிகமாக இருக்கிற பூமியில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குளிர்காலங்களில் குறைந்த சூரிய ஒளி மற்றும் குறைந்த வெப்பம் காரணமாக மணிச்சத்து, அதாவது பாஸ்பரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து அதிக அளவில் பயிர் வந்து கிரகிக்க முடியறதில்ல. அதனால் மணிச்சத்து குறைபாடு ஏற்படுது. இந்த மணிச்சத்து குறைபாடு என்ன பண்ணுதுன்னா, அது மற்ற நுண்ணூட்ட சத்துக்களான இரும்பு, துத்தநாகம் மற்றும் மெக்னீசிய சத்துக்களின் பற்றாக்குறையை ஏற்படுத்தி விடுகிறது. ஸோ அதனால் நீங்கள் மணிச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செஞ்சாதான் அதனால் ஏற்படுகிற மற்ற நுண்ணூட்ட சத்துக்களோட அறிகுறிகளை நாம் வந்து சரி செய்ய முடியும். அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னென்னா, மண்ணில் இருக்கக்கூடிய மக்கு, அதாவது அங்கக பொருளோட அளவு, ஆர்கானிக் கார்பன், ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம், இது குறைவாக இருந்தால் என்னாகும்னா, நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை குறைவதோடு ஊட்டச்சத்துக்களை பயிர் எடுத்துக்கொள்ளும் நிலையும் மாறுபடுது. ஸோ மண்ணில் வந்து அங்கக கரிமத்தோட அளவு அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதுக்கப்புறம் மண்ணுடைய இயக்கநிலை, அதாவது கார அமில நிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிஹெச், அது வந்து 7.5 மேலே அதிகரிக்கும் போது, அதாவது மண்ணோட தன்மை வந்து கலர் நிலமாக மாறுது இல்லைங்களா, அந்த மாதிரி பிஹெச்ல இந்த நுண்ணூட்டங்களின் கிடைக்கை மிகவும் குறைந்து கொண்டே வரும்.
நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ மஞ்சளுக்கு என்ன சத்து எப்போ போட வேணும், அதை எவ்வாறு பகிர்ந்துடலாம் என்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லும்படி கேட்குறேங்க.
ஸோ இப்போ வந்து விவசாயி வந்து கேட்டிருக்காரு, அதாவது மஞ்சள் பயிருக்கு ஒட்டுமொத்தமாக என்ன உர நிர்வாகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அடியுரமாக ஒரு ஏக்கருக்கு, நான் சொல்கிறதுனா ஒரு ஏக்கருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏக்கருக்கு மக்கிய தொழு உரம் 4 டன், அதாவது இதை வந்து கடைசி உழவுக்கு முன்னாடியே நம்ம வந்து மண்ணில் போட்டு நல்லா வந்து கலரி விடணும். இதோட அப்புறம் வேப்பம் மின்னாக்கு 80 கிலோ, யூரியா 22 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 150 கிலோ, பொட்டாஷ் 12 கிலோ, அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாக சல்ஃபேட் 6 கிலோ, இரும்பு சல்ஃபேட் 12 கிலோ. இவற்றையெல்லாம் மஞ்சள் வந்து பார்வை பிடிச்சி தானே நம்ம வைக்கிறோம், ஸோ அந்த பாருக்கு பக்கவாட்டில் நடவுக்கு முன் இட வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலுரம், இது மட்டும் பத்தாது நமக்கு அடியுரமாயிடுற உரங்கள். ஸோ மேலுரமாக மஞ்சள் நட்ட 30வது நாள், 60வது நாள், 90வது நாள், 120வது நாள் மற்றும் 150வது நாட்களில் மேலுரமாக ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொரு முறையும் 22 கிலோ யூரியா மற்றும் 12 கிலோ பொட்டாஷை நாம இட வேண்டியது அவசியம். மேலும் ஒரு ஏக்கருக்கு அசோஸ்பைரில்லம் 5 கிலோ மற்றும் பாஸ்போபாக்டீரியா 5 கிலோ இவத ரெண்டையும் 20 கிலோ மக்கிய தொழு உரத்தோட கலந்து மஞ்சள் நட்ட 1 மாதத்திற்கு பின்னு வயல் ஃபுல்லாக நல்லா தூவிவிடணும். இதனால் நுண்ணுயிரிகளோட எண்ணிக்கை அதிகமாச்சு, அதன் மூலமாக பயிர் வந்து தனக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கிரகித்து கொள்ளும்.
சரிங்க, உரச்சத்து மேம்பாட்டை பற்றி கிளியராக சொன்னீங்க. எனக்கு நீங்கள் சொன்ன உரத்தை இடுவது நல்லதுன்னு தெரிஞ்சிட்டேன். மேலும் மஞ்சளுக்கு வேற ஏதாவது தெளிப்பான்கள் இடலாமா என்பதையும் விளக்கமாக சொல்லுமாறு கேட்குறேங்க.
இலை தெளிப்பான் நிச்சயமாக இருக்குது. ஸோ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் மிக முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இவை வந்து போதுமான அளவு கிடைக்காவிட்டால் இலைகள் வந்து பசுமை தன்மையை அந்த பச்சை நிறம் மாறி மஞ்சள் நிறமாக வெளுக்க ஆரம்பித்து விரலி வந்து எண்ணிக்கையிலையும் குறைஞ்சிவிடும், அதோட தடிமனோட அளவும் குறைஞ்சிவிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த நுண்ணூட்ட கரைசலை வந்து நாம் கிழங்குகள் பிடிக்கும் தருணத்தில் பரிந்துரை செய்கிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சூப்பர் பாஸ்பேட் 6 கிலோவை எடுத்துட்டு 10 லிட்டர் தண்ணியில் கரைத்து முத நாள் நைட்டே நாம் வந்து ஊற வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த மேலே தெளிஞ்ச நீர் இருக்கும் இல்லையா, தண்ணி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்து அதில் இரும்பு சல்ஃபேட், அதாவது ஃபெரசல்ஃபேட்னு சொல்லுவோம், அது 150 கிராம், அப்புறம் துத்தநாக சல்ஃபேட் 150 கிராம், யூரியா 150 கிராம், அப்புறம் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு அது 150 கிராம், அப்புறம் பார்த்திங்கன்னா போராக்ஸ் இது மட்டும் 100 கிராம். இத்தனை உப்புக்களையும் சேர்த்து 100 லிட்டர் தண்ணியில் இதை வந்து கரைச்சி வெயில் தால காலையில் இல்லைன்னா மாலை வேளையில் இலை நன்கு நனைமாறு 2-3 முறை 10-15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஸோ இவ்வாறு செய்யும்போது என்னென்னா 100 மில்லி தீப்பால் அல்லது காதி சோப்பு கரைசல் இருக்கு இல்லைங்களா, ஒற்றை திரவத்தை தெளிக்கும்போது நுண்ணூட்ட கரைசலுடைய உபயோகத்திறனை நாம் அதிகப்படுத்த முடியும். இப்படி நாம் அந்த இலை தெளிப்பு வந்து நம்ம கொடுக்கறதுனால நுண்ணூட்ட குறைபாடு நீங்கி மஞ்சள் பயிர் நன்கு செழித்து வளரும். மஞ்சளுடைய விரலியோட எடை வந்து அதிகரிப்பதோடு அந்த மஞ்சள் கிழங்களை அந்த மஞ்சள் நிறத்திற்கான வேதிப்பொருள் என்ன தெரியுங்களா, குர்குமின்ற வேதிப்பொருள், அதோட அளவும் அதிகரித்து நாம் வந்து நிறைய லாபம் பெறலாம். ஸோ மஞ்சளுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கறதுனால விவசாயிகளுக்கு பொன்னூட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதோட இதை வந்து நீங்கள் கேட்டு எல்லாரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மேடம், இதனால் கேட்டதெல்லாம் வந்து தெளிவாக புரியுமாறு விவசாயிகளுக்கு சொன்னீங்க. இதனால் விவசாயிகள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதுவரை மஞ்சள் சாகுபடியில் நுண்ணூட்டங்களின் முக்கியத்துவம் குறித்த உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் விவசாயியாக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண் மற்றும் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் வி வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் பேராசிரியர் முனைவர் டி செல்வி அவர்கள்.